இயேசுக்கு யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பவுல் அப்போஸ்தலன் கொலோசே திருச்சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் கொலோசே திருச்சபைக்கு நினைவு கூறுகின்ற ஒரு காரியம், நினைவு படுத்துகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களை அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் சொல்லுவார். அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே உங்களை உட்படுத்துவதற்காக தேவன் உங்களை இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் இந்த குமாரனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுவார். வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது வருங்காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை பவுல் சொல்லவில்லை. பவுல் கூறுகின்றது, நீங்கள் பிரவேசித்து இருக்கிறீர்கள், ஏற்கனவே அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் இதை சொல்லுவதற்கான காரணம் என்னவென்றால், அநேக நேரங்களில் நாமும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுவதை பல காரியங்களிலே பல விதமாக நாம் எண்ணுவது உண்டு. ஒரு முறை பிலாத்துவுக்கு இந்த சந்தேகம் வந்தது. பிலாத்து வந்து ஆண்டவரிடத்தில் கேட்டான். யோவான் 18:36 வாசிக்கிறோம். பிலாத்து கேட்கிறார், ஐயா உங்களை பத்தி இந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் இப்படியெல்லாம் சொல்றாங்களே, நீ ராஜா தானா? ஆனா இவங்க எல்லாம் உங்களை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று கேட்டான் பிலாத்து. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் என் ஊழியர் நான் யூதரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு எனக்காக போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல. இதை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம், மிகவும் கடினம். காண்கிறவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிற நாம், ஆண்டவரே சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொன்னாரே, 12 பார்த்து சொன்னாரே, 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு அவர்களை பார்த்து சொன்னாரே, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அப்படித்தானே கேட்டார். அப்போதுதானே பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லுவார். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்வின் நிலைமை பரிதாபம் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை கூட புசிப்பு குடிப்புக்கு உட்படுத்தி இருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் என்று சொல்லுவது உலகத்தின் பொருட்களுக்கு ஒப்புப்படுத்தி இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தை உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குமேயானால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் பங்கு பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இயேசுவானவர் என்ன அருமையாக சொல்லுகிறார், பிலாத்துவை பார்த்து, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. தொடர்ந்து பாருங்களேன், பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு சொல்லும் போது இன்னும் ஆண்டவரே அந்த அதிலே பாருங்களேன், ரோமர் 14:17 பவுல் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, தேவனுடைய ராஜ்யம் எது கிடையாது, புசிப்பும் குடிப்பும் கிடையாது, அது நீதி. நீதி செய்கிறவன் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறான், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறான். இன்னும் ஆண்டவர் சொல்லுவார், 1 கொரிந்தியர் 4:20, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார். சரி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பேசிக் ட்ரூத் பார்த்தீங்க, அடிப்படை உண்மைகள், கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படை உண்மைகள் என்று சொல்லும் போதே பெரிய கன்ஃபியூஷன். எங்க அப்பா அப்பாவுக்கு அப்பா, 7வது தலைமுறை 8வது தலைமுறை நாங்க கிறிஸ்தவங்க, எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? நாங்க பிறக்கும் போதே பரிசுத்தமா தானே பிறந்தோம். இதேதான் பரிசேயர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து கண்டித்து சில காரியங்களை சொன்னார். இன்றும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறவர்கள் பிறந்தவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற சில காரியங்கள் ஞாபகப்படுத்தத்தான் விரும்புகின்றேன். வேத வசனத்தில் எபேசு இருக்கிறது நிருபத்தில் 4 அதிகாரத்தில் 17-19 வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் அதிலே பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபையை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்லுவார் என்றால், இந்த ராஜ்யத்திலே யார் பிரவேசிப்பார்களாம், உணர்வு அடைகிறவர்கள் பிரவேசிப்பார்களாம். இந்த உணர்வடைகிற தன்மை இல்லாவிட்டால், இந்த உணர்வடைகிறதை பற்றி சில காரியங்களை நாம் சிந்திப்போம். உணர்வடையாத ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுவது வீண். அதை ஞாபகத்தில் வச்சுடுங்க. ஒரு கன்விக்ஷன் என்னுடைய வாழ்க்கையில வரல, நான் கன்விக் பண்ணப்படல என்றால் என்னிடத்திலே கிறிஸ்தவ வாழ்வு ஆரம்பிக்கவில்லை என்று அர்த்தம். அவள் அழகாக சொல்லுகிறார், யா நான் உணர்வடையல அப்படின்னா, அவர் அதை ஒரு பட்டியலில் போடுறார் பாருங்க. என்ன அழகாக சொல்லுகிறார், வீணான சிந்தை, வீணான சிந்தை. கிறிஸ்து இயேசுவுக்குரிய சிந்தை உங்களிடத்துல இல்லை. புத்தியில் அந்தகாரம், உலகத்தை சார்ந்த ஞானமும் புத்தியோடு காணப்படுகிறபடியால் தேவனை குறித்த அறிவு இல்லை. இருதயத்தில் கடினம், ஆண்டவர் பேசினாலும் கூட ஏற்றுக்கொள்ள மனதில்லாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிறேன். அறியாமை, உணர்வில்லாமை.
இத பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லுகிறார். எபேசு திருச்சபை பற்றி பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுவார் என்றால், பாசான் தேசத்து எருதுகள் என்று சொல்லுவார். அதை நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன், இன்று என் வாழ்விலே உணர்வு இல்லையானால், நான் உணர்வடைய வேண்டிய தருவாயை ஆண்டவர் தரும்போது உணர்வு கொள்ளாவிட்டால், இருதய கடினத்தோடு வாழ்வையானால், நானும் பாசான் தேசத்தை எருதுதான். நல்ல வார்த்தையை சொல்ற எரும மாடுன்றார். அதை தான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார் எபேசு திருச்சபைக்கு. இன்னும் தொடர்ந்து கவனிங்க, இந்த உணர்வு அடைகிறதற்கு ஏன் இது முக்கியம் என்று சொல்லுகிறேன் என்றால், யோவான் 16:8 இயேசு கிறிஸ்து சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், இதோ சீஷர்களை பார்த்து சொல்லுவார், இதோ நான் போன பின்பு தேற்றரவாளனாக்கிய பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் வந்து 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு காணப்பட்டவர்களுக்கு இது தேவைப்பட்டது. உணர்த்தப்படுதல் தேவை, குத்தப்படுதல் தேவை, இருதயத்திலே நொறுக்கப்படுதல் தேவை. இது இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யம் எனக்கு கிடையாது, நமக்கு கிடையாது. 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு கூட இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வருவார், வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், உணர்த்துவார். அதனால தானே சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 51:11 சொல்லுகிற, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் காரணம் என்ன, என்னை உணர்த்துவிப்பவர் பரிசுத்த ஆவியானவர், அவரே எடுபட்டு போனால் ஐயா நான் தவறு செய்வது, நான் சரியாய் செய்வது எது என்பது எனக்கு தெரியாதே, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதேயும்.
வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் அழகாக சொல்வார், என்னன்னா ஒரே ஒரு பாவம் தாங்க மன்னிக்கப்படாது, ஒரே ஒரு பாவம், மற்ற எல்லா பாவமும் நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்டீங்கன்னா மன்னிக்கப்படும், ஒரே ஒரு பாவம் மன்னிக்கப்படாது. எதுன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நாம் செய்கின்ற பாவம். அது என்ன பாவம் தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார், நானோ இருதய கடினத்தோடு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார், நானோ உலக ஞானத்தில் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார், நானோ மிகவும் வீணான சிந்தனையில் இருக்கிறேன். அந்த பாவம் மன்னிக்கப்படாது. சார் தொடர்ந்து பாருங்களேன், வேத புத்தகத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18:15 ஆண்டவர் சொல்லுவார், என்னன்னு சொன்னா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக ஒரு குற்றம் செய்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ஸ் பாருங்க, ஒரு அருமையான வசனம். இதை நாம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். என்ன சொல்லுகிறார் என்றால், தனியாக நீ அவனிடத்துல போ, தனியா போய் பேசு, பர்சனல் இவாஞ்சலிசம் பண்ணு என்று சொல்லுகிற, தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவை பற்றி சொல்லு, தனிப்பட்ட முறையில் உன்னோடு அவன் செய்த காரியம் உன்னை எப்படி பாதித்தது என்று சொல்லு, நீ குத்தப்பட்டதை சொல்லு, உன்னுடைய வாழ்க்கையில் எது சம்பவித்தது அதை சொல்லு, தனிப்பட்ட முறையில் ஒருவனோடு ஒருவர் பேசு, பேசியும் அவன் உணர்த்தப்படாமல் போவானேயானால். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் நான் கேட்கிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையில் இந்த ஊழியத்தை நாம் இன்றைக்கு செய்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தாவியான ஒரு உணர்த்துவாராம், விசுவாசி உணர்த்துவானாம், என் சகோதரன் என்னைக்கு உணர்த்த வேண்டும், என் சகோதரன் என்னை தனியாக அழைத்து கொண்டு வந்து என் குறைகளை சொல்ல வேண்டும், அந்த குறைகளை சொல்லுவதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் குறைகளை அறிக்கை செய்வது ஆண்டவருடைய சித்தம். இன்னும் பாருங்களேன், எப்படி உணர்த்து வைக்கப்படுவோமாம். நிறைய பேருக்கு பரிசுத்தாவி பத்தியும் தெரியாதுன்னு வச்சுட்டீங்களேன், விசுவாசிகள் யாரும் கிடையாதுன்னு வச்சுடுங்களேன். எப்ரே ஆக்கியன் 10:2 சொல்லுகிறார் என்னன்னு சொன்னா, அவர்கள் மனசாட்சியினாலே உணர்த்து வைக்கப்படுவார்கள். யோவான் 8:9 இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு அருமையான ஒரு சம்பவம், ஒரு ஸ்திரீயை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவார்கள். ஆண்டவர் தரையிலே குனிந்து எழுதிவிட்டு அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். அப்போதுதான் வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரும் தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்ட போது எல்லாரும் போய்விட்டார்கள், கிறிஸ்து தனியாக நின்றார். அப்ப இந்த மூணையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன, இந்த இடத்துல இருக்கிற யாருமே நான் உணர்த்தப்படவில்லை என்று சொல்ல முடியாது. உங்க மனசாட்சி உங்கள்கிட்ட சொல்லி இருக்கணும், ஒருவேளை இன்னைக்கு என்னையா மனசாட்சி, அது சொல்லி சொல்லி அதுவும் இன்றைக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கலாம். ஒரு விசுவாசி உங்களை உணர்த்து வைத்திருக்க வேண்டும், ஒருவேளை அதுவும் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர்களோடு உணர்த்தி இருக்க வேண்டும். இதே ஆண்டவர் சொல்ற இந்த மூன்றும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கடிந்து கொள்ளும், உங்களுடைய இருதயம் குத்தப்படும், நீங்கள் உணர்த்துவிக்கப்படுவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது உங்கள் வாழ்க்கையில என்றாகிலும் நடந்தது உண்டா? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, ஆண்டவரே நீர் எனக்கு உணர்த்தினதற்காக நன்றி, நான் குற்றம் செய்தேன். இல்லை, ஒருவளை தாவீதை போல அவருக்கு பிரியமானவன் என்று சொல்லிக்கொண்டு பத்சேபாலை ஏமாற்றினது கூட, உரியாவை கொன்றது கூட, பாவம் என்று எண்ணாதபடிக்கு தூரமாய் சென்று ஒரு நாத்தான் சென்று அவனை கடிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நான் இன்றைக்கு காணப்படுகிறேன். தேவன் நம்மோடு கூட உணர்த்துகின்ற தேவன். உணர்த்தப்படாத எவனும் இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, உணர்த்தப்பட்டு இருக்க வேண்டும். அடுத்துக்கு நீங்க இரண்டாவது வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உணர்த்தப்பட்டாயிட்டு வச்சுடுங்களேன், உணர்த்தப்பட்டவன் மனம் திரும்ப வேண்டும். உணர்ந்து மனம் திரும்புபவர்கள் தான் இதிலே பிரவேசிக்க முடியும். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் வந்து அவர் சிலுவையில மரித்ததோட அவர் ஏற்படுத்தி விட்டார், இனி இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா போதும், நான் அதுக்குள்ள பெயரலாம். உணர்த்தப்படவில்லையானால், மனம் திரும்பவில்லையானால் இந்த பிரவேசனம் நமக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீஷர்களோடு பேசும்போது பரிசேயரை பற்றி சொல்லுவார். அந்த நாட்களுடைய மதவாதிகள் அவர்கள் மத்தேயு 13:15 சொல்லுவார், பரிசேயரை பற்றி, சதுசேயரை பற்றி, ஐயா வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிற வேத பாரகனை பற்றி, பிரதான ஆசாரியனை பற்றி சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமட்டார்கள், காதுகளினால் கேட்க மாட்டார்கள், இருதயத்திலே உணர்ந்து குணப்பட மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். அப்போஸ்தலர் 26:28 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உணர்த்தப்படுகிறவர்களுடைய நிலைமை பாருங்களேன், அகிரிப்பா ராஜா தன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற பவுல் ஒரு குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். பவுல் தான் தமஸ்குவிலே ஆண்டவர் மூலம் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை விளக்கி சொல்லிவிட்டு அகிரிப்பா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு ஒரு போதும் கீழ்ப்படியாதவனாய் இருக்க முடியாது என்று சொல்லுவார். அப்பதான் அகிரிப்பா ராஜா சொல்லுவார், நான் கிறிஸ்தவன் ஆகுவதற்கு, ஒரு ரோமனவன் சொல்றாரு, நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் உணர்த்தப்பட்டேன், ஆனா என்ன செய்ய விரும்பம் இல்லை, மனம் திரும்ப விருப்பம் இல்லை. அகிரிப்பா ராஜாவுடைய வாழ்வு அதோடு முடிந்து போனது, உலகத்தோடு முடிந்து போனது. எத்தனை பேர் நம்முடைய குறைகள் உணர்த்தப்பட்டும் மனம் திரும்பாமல் இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தின் பிரவேசம் நமக்கு இல்லை. அவர் உணர்த்துகிறார், உணர்த்துவிக்கப்படுகிறோம், உணர்த்துவிக்கப்பட்டும் மனம் திரும்ப மனம் இல்லை. பாருங்களேன், இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 2:4-5 சொல்லப்பட்டிருக்கின்றது. அது உங்களுக்கு டைம் இருக்கும் போது எப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2:1-7 வரையிலும் வாசிங்க. அதில் ஆண்டவர் சொல்லுவார், எப்போ சித்திருச்சபை உன்னுடைய கிரியை எனக்கு தெரியும், அப்ப நீ நல்லா உழைச்ச, நல்லா ஓடின, நீ என்ன பற்றி அநேக இடத்துல சொன்ன, வெட்கப்படல, நீ எனக்காக பாடுகள் பட்டாய், பிரயாசப்பட்டாய், எனக்காக எல்லாவற்றையும் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா இன்று உன்னுடைய நிலைமை மோசமா இருக்குது. நேற்றுக்கு நீ ஓடின, இன்னைக்கு உன்னிடத்துல அந்த அன்பு இல்லை, இன்றைக்கு உன்னிடத்துல அந்த எந்தூசியாசம் இல்லை, இன்னைக்கு உன்னிடத்துல அந்த தரிசனம் இல்லை, நேற்றைக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எபேசு திருச்சபையை பார்த்து, உன்னிடத்தில் ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பு இல்லை, அதை நீ விட்டுவிட்டாய், இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்யணும், இல்லைன்னா உன்னிடத்தில் இருக்க வழக்கு தண்டை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசு திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியில் செய்த கிரியைகளை செய்வதற்கு மனம் திரும்பு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து நேரடியாக சொல்லுகிறார், ஆதியில் உன்னிடத்திலே காணப்பட்ட அன்பு எங்கே, ஆதியிலே உன்னிடத்திலே காணப்பட்ட பக்தி வைராக்கியம் எங்கே, ஜப வாழ்வு எங்கே, மனம் திரும்பு. இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை உணரு, உணர்ந்து நீ மனம் திரும்பு, மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை மறுபடியும் செய். நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள்ல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க, ஸ்பிரிட் ஃபில்டா இருந்தாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் எல்லாரும் சொல்றதுனாலதான் சொல்றேன், ஆவியில அண்ணலா இருந்தாங்க. அவங்க தொட்டாலும் 4 பேர் கீழே விழுவாங்க, அந்த அளவுக்கு பலனா இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா குளிர்ந்து ஐஸ் பிடிச்சு ஃப்ரோசன் ஆகி, இனி இவங்க முதல்ல இவங்க 4 பேர் தொட்டு அவங்க 4 பேர் கீழே விழுந்தாங்க. இப்ப இவங்க எழும்புறதுக்கு எத்தனை பேர் தொடணும்னு நினைக்கிறீங்க? உலகமே தொடணும், ஃப்ரோசன் ஆயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிலையில இருந்து வெளியே வா, இல்லைன்னா அவருடைய அன்பின் ராஜ்யம் உனக்கு கிடையாது. அப்போ சில 2:37-38 அருமையாய் பேதுரு சொல்லுவார், மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஜனங்களுக்கு சொல்லுவார், அங்க மேசியாவின் சந்ததி என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுவார், ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுவார், தேவனுடைய ராஜ்யம் எங்களுடையது என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுவார், பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், 2:37-38 சொல்லுவார், ஐயா ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள்,
நாங்கள் அதற்கு சாட்சிகள் என்று சொல்லி அவருடைய பாவங்களை குறித்து அவர் பேசின போது வேதவசனம் சொல்லுகிறது, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருடத்திலே வந்து என்ன கேட்டார்கள் என்றால், ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
குத்தப்பட்டோம் ஐயா, நான் செய்து தப்பு என்பது உணர்த்தப்பட்டேன், என்ன செய்ய வேண்டும் ஐயா? எத்தனை பேர் இந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோம் பிரியமான தேவப்பிள்ளையே. ஒரு நாள்ல டாக்டரேட் முடிச்சவர் பவுல் அப்போஸ்தலன், பெரிய ஒரு பட்டதாரி, கமாலியேலின் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டவன், ஒரு நாளில் கர்த்தரவனை தமஸ்கு ரோட்டிலே சந்தித்த போது பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அவள் என்ன கேட்ட தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? எத்தனையோ பேர் உணர்த்தப்பட்டோம் தேவ பிள்ளைகளே, ஏமாந்து போகக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் ஒரு டிவியில ஒரு சர்மன் கேட்கறீங்கன்னு வச்சிருங்களேன், இந்த சர்மன் ஆல்டர் கால் கொடுப்பாங்க, பார்த்திருக்கிறீங்களா? அவங்க ஒரு பிரேயர் பண்ண சொல்லுவாங்க, சொல்லிட்டு சொல்லுவாங்க, யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட் நெவர். இல்ல, அது தனிப்பட்ட முறையில் உனக்கும் உன் தேவனுக்கும் இடையே ஏற்பட வேண்டிய ஒரு உடன்படிக்கை ஏற்படாவிட்டால் இந்த ராஜ்யத்தில் எனக்கு பிரவேசனம் கிடையாது. நான் அவர்களை சொல்ல, ஆண்டவரே நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் ஐயா, எங்க அப்பா அப்படி பண்ணாங்க, எங்க அம்மா இப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணேன், என் பிள்ளை இப்படி பண்ணது, சோ வாட், அக்கிரம செய்கை காரணே. காரணம் என்ன? உன்னை உணர்த்தினேன், நீ மனம் திரும்ப உனக்கு மனம் இல்லை. என்ன அழகா சொல்ற பாருங்க, பேதுரு அவங்களை பார்த்து சொல்ற, எப்பா என்ன செய்யணும் கேக்குறீங்கல்ல, நீங்க ஒவ்வொருத்தனும் பாவ மன்னிப்புக்கென்று, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கப்பா, அப்ப பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீங்க. நிறைய பேர் கேட்டாங்க, எத்தனை ஆயிரங்கள் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாதானா, 3000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள், 3000 பேர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு கீழ்ப்படிதல் ஏன் எனக்கு முடியவில்லை என்றால், கர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசானவன் என்னை கீழ்ப்படிவதற்கு நடத்தவில்லை. என்னிடத்தில் இருக்கிற சுய கர்வம், என்னிடத்தில் இருக்கிற பாரம்பரிய கர்வம், என்னிடத்தில் இருக்கிற குடும்ப கர்வம், நான் மனந்திரும்பணுமா? பிறந்தது கிறிஸ்தவ குடும்பம் தானேயா, பாடுறதெல்லாம் கிறிஸ்தவ பாட்டு தானேயா, எனக்கு நான் மனம் திரும்புதல், மனம் திரும்புதல் இல்லையானால் இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் பிரவேசனம் இல்லை. அருமையாக்க பேதுரு அதை சொல்லுவார். இன்னும் பாருங்களேன், லூக்கா 3:8 வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரை முன் குறித்து வந்த முன்தூதன் யோவான் ஸ்நானன். அவிடத்தில் நிறைய பேர் வருவாங்க, வந்து பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வார்கள். அவங்க கேட்பாங்க, இவரிடத்துல இவர் கேட்பாரு, விரியின் பாம்பு குட்டிகளே, இந்த வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாரையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுங்கள் என்று சொல்லுவார் யோவான் ஸ்நானம். அப்ப அவங்க கேட்பாங்க, ஐயா நீங்க மனம் திரும்புதலுக்கு கனின்னு சொன்னீங்களே, அது என்ன, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பார்த்துடுங்க, இதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 21:43 வசனத்துல சொல்லுவார், நீங்க எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்றீங்க, மனம் திரும்புதலுக்குரிய கனியை நீ கொடுக்காவிட்டால் கனி கொடுக்கிற ஜாதி இடத்துல இந்த ராஜ்யம் உன்னிடத்திலிருந்து நீக்கப்பட்டு கொடுக்கப்படும் என்று சொல்லுவார். நிறைய பேர் நினைப்பேன், கத்தர் கொடுத்துட்டு திரும்ப வாங்க மாட்டார்ன்னு சொல்லுவாங்க. உண்மைதான், நல்லதுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம், தந்ததை ஏன் அவர் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. என்னன்னு சொன்னா, உங்களிடத்திலிருந்து அது என்ன செய்யப்படும், நீக்கப்படும், இன்னொருவனுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். காரணம் என்னன்னு சொன்னா, என்னதுல மனம் திரும்புதல் என் கனி இல்லை, உணர்த்தப்பட்டேன், மனம் திரும்ப மனம் இல்லை, மனம் திரும்பியும் மனம் திரும்புதலின் கனி இல்லை. என்ன அருமையா கதை வேதத்துல பாருங்களேன். அவரது ஜனங்கள் வந்து கேட்டாங்க, ஐயா நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. யோவான் ஸ்நானத்துல அவன் அழகாக சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ரெண்டு அங்கி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது இடையில எனக்கு தோன்றதுனால கேக்குறேன், உள்ளவனுக்கு கொடுப்பீங்களா இல்லாதவனுக்கு கொடுப்பீங்களா? எல்லாம் பாக்கியவான். ஆண்டுடைய வசனம் சொல்றது இல்ல, இன்னொரு வசனம் அதுவும் நிறைய பேருக்கு ஞாபகம் என்னது, உள்ளவன் அவனோ ஒரு வீடு இருக்கிறவனு தான் இன்னொரு வீடு கட்டி கொடுப்போம். வீடு இல்லாதவனுக்கு என்ன அருமையா யோவான் சொல்ற பாருங்க, ரெண்டு அங்கி இருக்குன்னு வச்சுக்கோ, உன்னை யாருக்கு கொடு? இல்லாதவனுக்கு கொடு. ஆகாரத்தையும் அப்படியே என்ன செய்ய, இல்லாதவனுக்கு கொடு. இல்லாதவன் இல்லாதவன் ஐயா ஏழைனாலே பரியாசம் பண்றோமே. இன்னும் ஒருத்தனுக்கு வேலை இல்லைன்னு சொன்னா அவனை விட்டு ஒதுங்கிடுறோமே. இன்னைக்கு ஒருவன் கஷ்டப்படுகிறானே ஆனால் அவனிடத்தில் தொடர்பு வைக்க மாட்டேங்கிறோமே. இன்னொருவனுக்கு வாழ்விலே ஏதாவது கஷ்டம் வறுமையானால் அவனோடு தொடர்பு கொள்வதை விட்டு விடுகிறோமே. இது மனம் திரும்புதலின் கனி அல்லவே. மனம் திரும்புதலுக்குரிய கனி என்றால் அவன் இல்லாதவனுக்கு பகிர்ந்து கொடுப்பான். இன்று கூட சொல்லுவார் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால் தேதிகாரன் லூக்கா 3 சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, எப்பா பொருளாசை உனக்கு தேவையில்லை, உனக்கு இருக்கிறது போதுமென்று இரு, நியாயம் செய். ஒருவனையும் நியாயக்கீட்டுக்கு நேராக நீ ஈடுபடுத்தாதே, ஒருவனையும் இடுக்கன் செய்ய வைக்காதே, ஒருவனையும் தண்டிக்காதே, ஒருவனுக்கும் நியாயம் இல்லாத ஒரு தண்டனையை கொடுக்காதே, போதும் என்கிற மனதோடு காணப்படு. இன்னொரு காரியம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு என்னவென்றால், நாம் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் இயேசுவை நம்பு சுகம் கிடைக்கும், இயேசுவை நம்பு சோறு கிடைக்கும் இதெல்லாம் சொல்லுவோம். மனம் திரும்புதல் பிரசங்கிக்கப்பட வேண்டும். விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. நீங்க என்ன விரும்புறீங்களா? நான் விரும்புவேனா? ஒருவன் என்னை பார்த்து நீ மனம் திரும்பு என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு கர்வம் இருக்கிறது, ஈகோ இருக்கிறது என்பது, ஒருவன் என்னை பார்த்து ஐயா நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லும் போதுதான் ஐயா என்னிடத்தில் இருக்கிற கர்வங்கள், என்னிடத்தில் இருக்கிற பெருமைகள் எல்லாம் வெளிப்படுகின்றது. எத்தனை மோசமான ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு இது பிரசங்கிக்கப்பட வேண்டும். மத்திய 12:41 ஏசாமி சொல்லுவாங்க, ஐயா பிரசங்கிக்கணும். ஏன்னா யோனா நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டார் இல்லையா? ஆண்டவர் மீன் அனுப்ப வேண்டியது இருந்துச்சு, மீன் வந்து கக்க வேண்டியது இருந்துச்சு, அதுக்கு அந்த பக்கம் இவர் வந்து நினைவுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. கடைசியில் பாருங்களேன், ஆமணக்கு செடிக்கு மடுவில் படுத்திருக்கிறார், ஒரு பூச்சி வந்து ஆமணக்கு செடியை எடுத்து போட்டதுன்னு சொல்லிட்டு என்ன கொன்று போடுங்கன்னு கேட்டார் ஆண்டவரிடத்துல. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே நகரத்தார் மனம் திரும்பினார்கள். இப்போது யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கியுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உணர்த்தப்பட்டு மனம் திரும்புகிறவன் இந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அடுத்து 3 ஞாபகத்தில் வச்சிடுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு பெற்றவன் உணர்த்தப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும். நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒரே காம்போ மீல் மாதிரி, இயேசுவே ரட்சியும் போதும் ஐயா, கல்வன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா போதும், இயேசுதான் தெய்வம் என்று வாயினால் அறிக்கையிட்டால் போதும். இல்லை, ஆண்டவருடைய வசனம் அழகாக சொல்லப்படுகிறது, உணர்த்தப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அப்புறம்தான் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் ஐயா, அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். கொலோசியர் 1:14 இன்னும் அருமையாய் பவுல் சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், பாவ மன்னிப்பு என்று சொல்லப்படுவது ரட்சிப்பு என்று சொல்லுவார், மீட்பு அது நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுவார். கவனிச்சிடுங்க, ரொம்ப அருமையாக வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரங்களில் இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, இது நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நடைபெறவில்லைன்னு வச்சுடுங்களேன், யூ ஹாவ் டு எக்ஸாம், நீங்க தான் உங்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும். இன்று என்று சொல்லப்படும் அளவும் நாளைக்கென்று மாற்றி விடாதீர்கள். இன்று நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 26:17-18 ஆண்டவர் அழகாக பவுல் அப்போஸ்தலனிடத்தில் பேசும்போது சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், நல்ல கவனிச்சிடுங்க, உன் சுய ஜனத்திடத்திலிருந்து அந்நிய ஜனத்திடத்திலிருந்து உன்னை நான் விடுதலை ஆக்குறேன். கவனிச்சிடுங்க, நீ நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, முன்பாக என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் விக்கிரங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், உண்மைதானே? இன்றைக்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்கவில்லையா? விடுதலையாக்கி அப்புறம் கவனிங்க, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு. நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். 8 மைல் தூரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பின்பு எம்மாவூர் சீஷர்கள் 2 பேரோட நடந்தாங்க. 8 மைல் தூரம் நடந்தாங்க. நமது ஆண்டவர் ஆத்தும பாரம் எவ்வளவுன்னு பாருங்களேன். 8 மைல் தூரம் நடக்கிற உயிர் தெளிந்த கிறிஸ்து உயிர் தெளிந்த பின்பு நடக்கிறார். 8 மைல் தூரம் நடக்கிறார். 8 மைல் தூரமும் இவங்களுக்கு புரியல இயேசு கிறிஸ்து யார் என்பது. 8 மைல் ஜேர்னி நீங்க பாசிங்க, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன். காரணம் என்னன்னு சொன்னா, நிறைய நேரங்கள் நமது வாழ்வும் கண் குருடாக இருக்கிறது எப்படி, திறக்கப்பட்டது எப்படி, இது நமக்கு தெரியும். பாத்துக்கங்க, கண் திறக்கப்படுவதற்கு முந்தி இந்த 2 சீஷர்களும் இயேசுவை ஒரு நண்பனாக அல்லட்ட ஒரு வழிப்போக்கனாக அல்லட்ட ஒரு போதகராக, இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியாக, இயேசுவை ஒரு அந்நியனாக நிறைய உறவுகள் கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க இடம் வந்துச்சு, வந்த சமயம் இயேசு கிறிஸ்து தூரத்துல போகிறது மாதிரி கடந்து போன போது வருந்தி கேட்டாங்க. ஆண்டு உள்ளுக்கு போனாங்க, அப்பத்தை பிட்ட போது அவருடைய காயங்களை அவர்கள் கண்டார்கள். கண்ட போதுதான் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. 8 மைல் தூரம் நடந்த போது நடைபெறாத ஒரு சம்பவம் ஒரு நொடி பொழுது நடந்தது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய காயங்களை கண்டார்கள். கிறிஸ்து அவர்களை விட்டு மறைந்து போனார். இந்த 8 மைல் தூரம் சோகத்தோடு துக்கமுகத்தோடு வந்தவர்கள் மறுபடியும் அந்த இரவிலே அந்த 8 மைல் தூரம் வேகமாக ஓடி சென்று ஜனங்களிடத்தில் போய் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிரோடு எழும்பினார். பாவம் மன்னிப்பு ஒருவன் பெற்றுக் கொண்டானேயானால் அவன் சும்மா இருக்க மாட்டான். அது யாரானாலும் சரிதான், அது நானோ நீங்களோ பாவ மன்னிப்பை பெற்றோமையானால் இந்த ஐசுவரியத்தை பெறாதவர்களுக்கு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கண்கள் திறக்கப்படாமல் கிறிஸ்துவோடு நடந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர் ஒரு அந்நியனாக, நண்பனாக, போதகராக இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்கள் திறக்கப்படவில்லை. காரணம் என்ன? அவர்கள் 8 மைல் தூரம் திரும்ப சென்று கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்று சொல்ல முடியவில்லை. இன்னைக்கு கூட எத்தனை பேர் அடிமையா இருக்கணும் தெரியுமா? இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றதுக்குரிய விடுதலை பாப மன்னிப்பு பெற்றவர்களுக்கு தான் உண்டு தேவ பிள்ளையே. நிறைய பேர் நினைப்போம், அதெல்லாம் மனசுல கழுவிட்டு இருக்கிறேன்னு நினைப்போம். இல்லையா, இல்ல. பப்ளிக் கன்ஃபெஷன், ஆண்டவருடைய வார்த்தை அழகாக்க சொல்லுகிறது. ஒருவனையும், ஒரு அருமையான ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் இந்த ஜனக்கூட்டத்துக்கு வருவதே பாவம். அவளை கண்டார்களேயானால் அவளை கல்லறிந்து கொல்லுவதற்கு யுத்தத்திலே சட்டம் இருக்கிறது. ஆனால் அவளோ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது ஆண்டவருக்கு தெரியும், இவ பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று இவங்க தெரிஞ்சதுன்னு சொன்னா அவளை கல்லறிந்து கொல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் விடலையே, என்னத்தில் வல்லமா புறப்பட்டதுன்னு சொன்னாரு. அப்புறம் தான் அந்த சகோதரி வந்து சொல்றாங்க, ஐயா நான் தான், நான் தான் ஐயா. அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனா குணமடைந்த போது அவள் முன்னால் வந்து, நான் தான் சுகமானேன், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட எவனும் சும்மா இருக்க முடியாது. அப்படி சும்மா இருக்கிறோமே ஆனால் இந்த 8 மைல் பிரயாணத்தில் எங்கேயோ இருக்கிறோம். அவரை நான் காணவில்லை, அவருடைய காயத்தை நான் காணவில்லை. கண்டிருப்பேனேயானால் நிச்சயமாக நான் அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவேன். தொடர்ந்து கவனிங்க, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா 24:47-48 ஆண்டவர் சொல்லுவார், பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கவும் வேண்டும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், போதகர்கள் இருக்கிறாங்க பிரசங்கிக்கப்பட, இல்ல, பாவ மன்னிப்பு பெற்றவன் பிரசங்கிக்க வேண்டும், மனம் திரும்பினவன் பிரசங்கிக்க வேண்டும். இன்னும் தொடர்ந்து பாருங்களேன், 26:28 ஆண்டவர் தன் சீஷர்களோட சொல்லும் போது மிக முக்கியமான ஒன்று, அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாவ மன்னிப்பு மறந்து போகக்கூடாது, அதை நினைவு கூறணும். என்னை ஆண்டவர் மன்னித்தார் என்கிறதை நினைவு கூறணும், கர்வத்தோட இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மத்தி 26:28 சொல்லுகிறார் என்னன்னு சொன்ன, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிர் உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குது. 1 Corinthians 15:25 பவுல் சொல்லுவார், என்னை நினைவு கூறும்படிக்கு நாம் இதை செய்ய வேண்டும். அன்பானவர்களே, நான் நிறைய எமோஷன் ஆகிறேன். எனக்கு என்னமோ ஆண்டவர் தந்த ஒரு கிஃப்ட் என்று தான் நான் நினைக்கிறேன். சொன்னா அது என்னை ஒருபோதும் பாதித்தது கிடையாது. சந்தோஷத்துக்கும் அளவேன், துக்கத்துக்கும் அளவேன். என் நேசு என்னுடைய பாவத்தை மன்னித்தார், மிகுந்த சந்தோஷம். யாது அதை காட்டில் இந்த உலகத்தில் நான் எதையுமே பெற்றுக்கொண்டது. ஒரு நாளில் தூரமாக இருந்த என்னை சமீபமாக அவர் கொண்டு வருவதற்கு அவருடைய இரத்தத்தால் இங்கே கழுவினார், உண்மைதான். ஆனால் அவருடைய அந்த ராப்போஜனத்தில் நாம் பங்கு கொள்ளும் போது அதை நினைவு கூறுகிறேனா? அது நினைவு கூற பட வேண்டியது. பாவ மன்னிப்பை நீங்கள் அன்றாடங்கு நினைக்க வேண்டும். என்னை ஆண்டவர் மன்னித்தார், நினைவு கூறுங்க. இன்னும் தொடர்ந்து பாருங்களேன், 4வது சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். உணர்த்தப்படணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு பெறணும். 4வது ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னா, மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அவர்களுக்குரியது. நிறைய பேர் அந்த நாளில் சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுவாராம் என்னன்னு சொன்னா, அக்கிரம செய்யக்காரன். காரணம் என்னன்னா, மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவம் எந்த கிறிஸ்தவனுக்கு இல்லையோ அவனுடைய நிலம பரிதாபம். அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். நீங்க ஒரு நாளில் நிக்கோதேமு தான் ஆண்டவரிடத்துல போனா, நிக்கோதேமு ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, தேவ மனுஷன், நல்ல ஒரு போதகர். இயேசுக்கு தேவாலயத்துக்கு போறாரு, போய் சாட்டை உண்டு பண்றார், உண்டு பண்ணி காசு காலத்தை பலகையெல்லாம் துரத்துறாரு. இவர் வந்து சனகரின் சங்கத்து உறுப்பினர், தலைவன். நெக்கத்தேமுனால இயேசுடத்துல போய் சொல்ல முடியும், ஸ்டாப், நிறுத்துன்னு சொல்ல முடியும். ஆனா நிக்கத்தேமு பாக்குறாரு எல்லாத்தையும். ஐயா, இவர் வந்து இவ்வளவு அதிகாரத்தோடு இதெல்லாம் செய்யறாருன்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரி இயேசுவை சந்திக்க போறாரு. அப்பதான் இயேசுக்கும் அவனுக்கும் நடைபெற்ற உரையாடல யோவான் 3வது நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுவார் என்னன்னு சொன்னா, நிக்கோதேமு, நீ மறுபடியும் பிறக்கணும். அவன் என்ன விபச்சாரமாச்சேதான், இல்ல பொய்யா சொன்னான் கிடையாது, பொய் சாட்சி சொன்னானா இல்ல, நல்ல போதங்க. நம்ம நிக்கோதேமு குறித்து நீங்க எந்த தவறான ஒரு காரியத்தையும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு ரைச்சியஸ் மேன், அவன் நீதி செய்தவன். அவன் அந்த சொல்ற பார்த்து, நீ மறுபடியும் பிறகணும், நீ பிறக்கலன்னு வச்சுக்கோயே, நீ தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டேன்னார். அப்ப நிக்கோதேமு கேட்டாரு, ஆண்டவரே, எப்படி நான் வயசாயிட்டேனே, நீ என்னுடைய அம்மாவுக்கிட்ட போய் நான் எப்படிமா மறுபடியும் பிறக்கணும் முடியும் அப்படின்னு கேட்டார். அப்பதான் ஆண்டவர் நிக்கோதேமுவிடத்துல சொல்வார், எப்பா காத்து ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு போதும் தெரியுதா தெரியல இல்லையா, இது போலதான் மறுபடியும் பிறக்கிறது இருக்கும்னு சொன்ன. இது நிச்சயமாக நமக்கு புரிந்திருக்காது, நிச்சயமாக புரிந்திருக்காது. காரணம் என்னன்னு சொன்னா, காத்து ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு போறது போல மறுபடியும் பிறக்கிறது அனுபவம் இருக்கும் என்பது யாருக்குமே தெரிந்திருக்காது. ஆனா நிக்கோதேமு புரிந்து கொண்டார். எப்படி தெரியுமா? அன்றிலிருந்து நான் நிற்கின்ற கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு இந்த செய்தியை பிரிப்பேர் பண்ணும் போதுதான் எனக்கு ஒன்று உறுதப்பட்டது. என்னன்னு சொன்ன, நிக்கதேமுக்கு தெரியும் இவரது மேசியான்னு சொன்னா அவரை சனகரின் சங்கத்திலிருந்து என்ன செய்வாங்க, நீக்கி போடுவாங்க. கொல்லுவதற்கும் அவர்களுக்கு அதிகாரம், அந்த யூத அந்த அதிகாரங்கள் அப்படிப்பட்டது. ஒண்ணுமே செய்யலையம்மா, சைலண்ட் ஃபாலோவர். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஒரு நாள்ல நிக்கதேமுக்கு வாய்ப்பு கிடையாது. சனகரின் சங்கத்தில் இயேசு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். நிக்கதேமுக்கு எழும்பி சொன்னார், இவர் குற்றம் இல்லாதவர், இவர் எந்த பாவமும் செய்யாதவர். நிக்கதேமுக்கு தெரியும் அது அவர் சொல்லும் போது அவருடைய பட்டம் எடுக்கப்பட்டு போகும், பெயர் எடுக்கப்பட்டு போகும், நிக்கதேமுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், அதெல்லாம் நிக்கதேமுக்கு தெரியும். ஆனால் மறுபடியும் பிறந்தார் அவர். எப்படி? எல்லா 72 பேருக்கு முன்னால் எழும்பி நின்று சொன்னார், இவர் குற்றம் செய்யாதவர். இவர் இந்த தண்டனைக்கு நீங்க கொடுக்கிறதுக்கு இவரிடத்துல எந்த தப்பு இல்லைன்னு சொன்னார். அதோட நிக்கலைங்க, மறுபடியும் பிறந்தார். எப்படி பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இறந்த அந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னு சொன்னா பஸ்கா பண்டிகையினுடைய முதல் இரவு. அன்னைக்கு ஒருத்தரும் ஒரு பிணத்தை தொடக்கூடாது, தொட்டாங்கன்னா 7 நாள் அவங்க வந்து தீட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். அவங்க எதை ஆசிரிக்க முடியாது, அந்த வருஷம் பஸ்கா பண்டிகை ஆசிரிக்க முடியாது. அப்படி கவலைப்படலையா ஐயா? அரிமத்தியா உரானாகி யோசிப்போட போய் அந்த சரீரத்தை வாங்கினானே, தான் சேர்த்து வைத்திருந்த பரிமளத்தை கைலத்தை கொண்டு வந்து அந்த அந்த சரீரத்தை அவர் சுகந்த வர்க்கமிடுவதற்கு கொடுத்தாரே, கொடுத்தாரே. 12 சீஷர்கள் கூட கிடையாது. அந்த நிக்கதேமு அவருடைய உடலை என்ன செய்தார்? அடக்கம் பண்ணினார். இதான் மறுபடியும் சுவிசேஷம். எங்கெல்லாம் சொல்லப்படுமோ நிக்கதேமு பத்தி சொல்லாம ஒருத்தரும் ஒரு சபையிலும் இருக்க முடியாது. ஒரே ஒரு நாளிரவு கர்த்தரை அவன் கண்டான், மறுபடியும் பிறந்தான். அப்படின்னா மறுபடியும் பிறக்கிறது தான் என்னன்னு பாருங்களேன். சட்டம் சொல்லும், பிரேதத்தை நீ தொட்டேன்னு சொன்னா நீ யாரு? மறுபடியும் பிறந்த என்ன செய்வான்? நம்ம தான் கேள்விப்பட்டிருக்கோம்ல, நம்ம ஊருக்கு வந்த மிஷினரிகள், ஐயா நீங்களும் நானும் தொடாதவங்களெல்லாம் அவங்க தொட்டாங்களே ஐயா. எவ்வளவு கேவலமான நில இந்த பிள்ளைகளை தூக்கி தோள்ள வச்சாங்களே, இன்னைக்கு நம்ம தூக்கி வைப்போமா? அதான் மறுபடியும் பிறந்தவன் செய்வான். என்ன அழகாக குஷ்டரோகிகளை தொட்டு அவர்களுக்கு காயத்துல எண்ணெய் போட்டாங்களே, அதான் மறுபடியும் பிறக்கிறான். அடுத்துக்கு நீங்க மறுபடியும் பிறக்கிறது, நீங்க அதை அறியணும். மறுபடியும் பிறக்கிறது என்பது தேவனுடைய சித்தம் செய்வது. கர்த்தருக்கு எது சித்தமோ அதுதான் செய்யும். மத்தேயு 7:21 ஆண்டவர் அதை அழகாக்க சொல்லுகிறார், கர்த்தருடைய சித்தம் செய்கிறவன் தான் மறுபடியும் பிறந்தவன். இந்த மறுபடியும் பிறந்தவன் தான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எந்தாவது ஒரு நாள் நான் இயேசுதான் என் ரட்சகர்னு சொல்லிட்டு வாயால சொல்லிட்டு இருதயத்துல கசப்பும் வைராக்கியும் வைத்துக் கொண்டு நான் வாழ்வது, நான் மறுபடியும் பிறந்தவன் அல்ல, எனக்கு அந்த அன்பின் குமாரி ராஜ்யத்தின் பிரவேசம் இல்லை. இதை ஒருவனும் உங்களுக்கு தர முடியாது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். அடுத்துக்கு நீங்களே மறுபடியும் பிறப்பதுன்னு சொன்ன என்னன்னா, இயேசுவாமி சொன்னாங்க மத்தேயு Mark 10:15 சொன்னாங்க, இன்னைக்கு கூட நம்ம வாசித்தோம், சிறு பிள்ளை போல நீங்க ஆகாட்ட தேவந்தி ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்க. அப்ப மறுபடியும் பிறக்கிறது என்ன? ஒரு சிறு பிள்ளை போல மாறுது, ஒரு சிறு பிள்ளை போல மாறுது. இன்னைக்கு கூட வேத புத்தகத்துல உங்களுக்கு 1000 டவுட்ஸ் இருக்கும், எனக்கு 1000 டவுட்ஸ் இருக்கும். ஆனா சிறு பிள்ளை போல நான் மாறுவேன், வேத வசனம் வசனமே தான். இந்த வேத வசனத்தை விட்டு நான் வலதுபுறம் இடதுபுறம் போகவே மாட்டேன் ஐயா, போகவே மாட்டேன். ஆண்டவருடைய நாமத்தில் பெற்றோர் கொண்டு சொல்லு, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கு எது சரி என்றும் எது தவறு என்றும் கற்றுக் கொடுக்கிறீர்களோ அதை அந்த பிள்ளை வருங்காலத்தில் விடவே விடாது. யார் அந்த பிள்ளைன்னா, இந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, பார்த்துருக்குறேன்னு பாறையில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நார் உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல கயிறு பண்றதுன்னு வச்சுக்கோங்க, பாறையில கயிறு பண்ண முடியுமா? அதே மாதிரிதான் உங்க பிள்ளைகள். அப்பா இப்படிதான் சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னா இந்த வசனம் அப்பா இப்படிதான் சொன்னாங்க, இந்த வசனம் அப்பா இப்படிதான் சொன்னாங்க, இந்த வசனம் அப்பா இப்படிதான் சொன்னாங்க, இந்த வசனம் அப்பா இப்படிதான் சொன்னாங்க. அதான் என் சிறு பிள்ளை அப்படின்னா வசனம் இப்படிதான் சொல்லுது. சிறு பிள்ளை போல் நான் மாறினேன்னா வேற யார் என்ன சொன்னாலும் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது, வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. என்னுடைய அனுபவம் என்று பலர் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் இல்லம்மா வசனம் இதைத்தான் சொல்லுது. ஐ வில் பிலீவ் ஒன்லி த வேர்ட், மற்றவர்களுடைய எந்த விதமான சொந்த அபிப்பிராயங்கள் எனக்கு தேவையே இல்லை, வசனம். அதான் என் சிறு பிள்ளையை போல நான் மாறுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பாருங்களேன், எப்படியே 4:6 சொல்லப்பட்டிருக்கு, மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொல்றது கீழ்ப்படுகிறது. பாத்துக்கங்க, கீழ்ப்படுதல் என்ன அனுபவம். நமக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு வசனம் அதெல்லாம் சொல்லுது. ஆமா, கிணத்துல குதினா குதிப்போமான்னு கேட்போம். எப்படி அந்த வார்த்தையில் வருது பாருங்க, கிணத்துல குதினா குதிப்போமா அப்படின்னு. ஆனா கீழ்ப்படிதல் என்று சொல்லும் போது ஒரு நாளில் பேதுரு தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றினானே. ஸ்திரீகள் செய்தார்களே, சகையு பண்ணினானே. இன்னைக்கு நான் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்த தான் விரும்புகிறேன். ஒரு கழுவன் அவன் சிலுவையில் தொங்கிட்டு நிற்கிறான். சிலுவையில் தொங்கும் போது 3 பேர் தொங்கிட்டு இருக்கிறாங்க, 3 பேரிடத்திலிருந்து ரத்தம் வருது, அடிஞ்சிட்டே இருக்குது. ஆனால் இவன் உணர்த்தப்பட்டான். என்ன உணர்த்தப்பட்டான் என்றால், நான் யாரு பாவி என்பதை உணர்த்தப்பட்டான். என்ன சொல்றேன் பாருங்க, மற்ற கழுவனை பார்த்து என்ன சொல்றான், நாம் செய்த குற்றத்துக்குள்ள தண்டனையை அனுபவிக்கிறான். நான் பாவி ஐயா, உணர்த்தப்படுறான். ரெண்டாவது பாருங்க, அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, அந்த மற்ற கல்வெண்டத்தில் கேட்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறான். நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு கேட்கிறான் இந்த கல்வன். அப்புறம் பாருங்களேன், ஏசாய 53 அசட்டை பண்ணப்பட்டார். அவரை பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராக தொங்குறார். அவரை பார்க்கிற கடைசியில் இவன் சாகும் தருவாயில இயேசுவ பாருங்க, அதான் மறுபிறப்புன்னு அனுபவம், மறுபடியும் பிறக்கிற அனுபவம். உண்மையை சொல் பாருங்களேன், உண்மையா பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுனால இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். அன்னைக்கு அவனுக்கு இந்த கிறிஸ்து தான் மேசியா, இந்த கிறிஸ்து தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர், இந்த கிறிஸ்து தான் தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜா. அதாங்க மனம் திரும்பினவன், உணர்த்தப்பட்டவன், பாவமன்னிப்பு பெற்றவன், மறுபடியும் பிறக்கிறவன் சொல்லுகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன கேட்டான் தெரியுமா இயேசு விடுதல, ஐயா ஒரு சின்ன ஒரு அடையாளம் காட்டுங்கன்னு கேட்டானா? இல்ல, என்ன கேட்டானா, நீங்க தான் என் ராஜா, நீங்க உங்க ராஜ்யத்துக்கு போகும்போது என்ன என்ன செய்யுங்க நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிரபராதியாக இருந்தவரை இன்னைக்கு சிலுவையில் அறைந்து கொள்ளுகிறாங்க. இவன் சட்டத்தை பார்க்கவில்லை, ஜனங்களை பார்க்கவில்லை, தன்னை உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன, ஐயா நீங்க உங்க ராஜ்யத்தில் போகும்போது என்ன நினைச்சிடுங்க. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில். நிறைய பேர் நினைப்போம் இந்த கல்வனை போல, இந்த கல்வனை போல நீங்களும் நானும் அந்த நிலைமைக்கு தள்ளப்படாததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். காரணம் என்ன, தூஷித்திருக்கலாமே, ஆண்டவரிடத்தில் தகாத ஜபம் பண்ணி இருக்கலாமே, என்ன விடுவியும் என்று கேட்டிருக்கலாமே, அந்த கல்வனோடு சேர்ந்திருக்கலாமே, நிறைய பிரச்சனைகள் அவனுக்கு இருந்துச்சான். அவன் எல்லாத்தையும் மீறி ஆண்டவரிடத்தில் கேட்டான், நீங்க உங்க ராஜ்யத்தில் போகும்போது ஐயா என்ன நினைச்சிடுங்க, நான் ஒரு பாவி. ஆண்டவர் சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேச கிறிஸ்துவின் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் அந்த கல்வன் பிரவேசித்தான். நீங்களும் நானும் பிரவேசிப்போமா? ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, எத்தனையோ தடவை உணர்த்தப்பட்டோம் ஐயா, எத்தனையோ தடவைகள் மனம் திரும்பின அனுபவமும் எங்களுக்கு வந்தது என்று சொல்லுகிறோம், எத்தனையோ தடவை பாவம் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோம். மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவத்தில் இது ஒரு வேளை நடைபெறுகிற சம்பவம் அல்ல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இறுதி மூச்சு வரை உம் சித்தம் தானே நான் செய்வேன். ஒரு பிள்ளையை போல இன்னைக்கு என்ன சொல்றீங்களோ அதை ஏற்றுக்கொள்ளும் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. யார் என்ன வருத்தாலும் சரிதான், நீங்க தான் மேசியான்ட்டு சனகரின் சங்கத்துல சொல்லுவேன் சுவாமி. யார் என்ன நினைச்சாலும் சரிதான், உங்க சரீரத்தை நான் தொடுறதுனால பஸ்கா பண்டிகை ஆசரிக்க முடியாம போனாலும் நான் தொடுவேன். என்ன எல்லாரும் பார்த்து கேவலம் இவன் குஷ்டரோகியோட போய் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் உட்காருவேன் ஆண்டவரே. ஏன்னா உலகத்துல நான் உங்களுக்கு ஒரு பைத்தியம் ஆண்டவரே. அதான் யா மறுபிறப்பின் அனுபவம் என்பதை எங்களோடு பேசினதற்காக நன்றி ராஜா. இன்னைக்கு செய்தியை கேட்ட நாங்க இந்த அனுபவத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்போமே, ஆனால் உங்களுடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துல நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி பிரசங்கிக்கப்பட எங்களை எடுத்து பலப்படுத்தும். குறைகளை குற்றங்களை மன்னியும். இரட்சகர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.